வணக்கம். ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். ஒடிஷா மாநிலம் சென்றுள்ள குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். மகாராஷ்டிர மாநில புதிய முதலமைச்சரை தேர்வு செய்வதற்காக பிஜேபி கூட்டணி கட்சிகளின் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் இன்று மும்பையில் நடைபெறுகிறது. மகளிரின் வளர்ச்சிக்கு அரசு கூடுதல் முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி தெரிவித்துள்ளார். தென்கொரியாவில் அமல்படுத்தப்பட்ட ராணுவ அவசர நிலை சட்டம் திரும்பப் பெறப்படுவதாக அந்நாட்டு அதிபர் திரு யூன் சுக் யோல் அறிவித்துள்ளார். ஆசிய ஜூனியர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். ஒடிஷா மாநிலத்திற்கு 5 நாள் பயணமாக சென்றுள்ள குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று பூரியில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். உலக புகழ்பெற்ற பூரி ஜெகநாதர் ஆலயத்தில் வழிபாடு செய்யும் அவர் கோபாபந்து ஆயுர்வேத மகா வித்யாலயாவின் 75வது ஆண்டு கொண்டாட்டங்களில் பங்கேற்கிறார். பின்னர் இந்திய கடற்படை தின கொண்டாட்டங்களிலும் குடியரசுத் தலைவர் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார். நாளை ஒடிஷா வேளாண் மற்றும் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் 40வது ஆண்டு பட்டமளிப்பு விழாவில் திருமதி திரௌபதி முர்மு பங்கேற்று உரையாற்றுகிறார். புவனேஸ்வரில் புதிய நீதிமன்ற கட்டிடத்தையும் அவர் திறந்து வைக்கிறார். எந்த ஒரு பிரச்சினைக்கும் பேச்சுவார்த்தை மூலமே தீர்வு காண முடியும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெகதீப் தங்கர் தெரிவித்துள்ளார். மும்பையில் வேளாண் ஆராய்ச்சிக் கழகம் மற்றும் பருத்தி ஆராய்ச்சி மத்திய நிறுவனத்தின் 100வது விழா நிகழ்ச்சியில் பேசிய அவர், உலக நாடுகள் பேச்சுவார்த்தை மூலம் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தி வருவதை சுட்டிக்காட்டினார். அந்த வகையில் விவசாயிகள் பிரச்சினைகளுக்கும் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணப்பட வேண்டும் என்று திரு ஜெகதீப் தங்கர் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். வங்கி சட்டத்திருத்த மசோதா நேற்று மக்களவையில் நிறைவேறியது. இந்த மசோதா மீதான விவாதங்களுக்கு பதிலளித்து பேசிய மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன், வங்கிகளை பாதுகாப்பாகவும் ஸ்திரத்தன்மையுடனும் வைத்திருப்பதே அரசின் நோக்கம் என்று தெரிவித்தார். கடந்த 10 ஆண்டுகளில் மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளால் வங்கி சீர்திருத்தங்களின் பயன்களை மக்கள் தற்போது பெற முடிகிறது என்று அவர் கூறினார். தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் அனைத்தும் லாபகரமாக இயங்கி வருவதாக தெரிவித்த அவர், நடப்பு ஆண்டின் முதல் அரையாண்டில் 85,000 கோடி ரூபாய்க்கும் மேல் லாபம் ஈட்டியிருப்பதாக குறிப்பிட்டார். அமைச்சரின் பதிலுரைக்கு பின் இந்த மசோதா குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேறியது. மகாராஷ்டிர மாநில புதிய முதலமைச்சரை தேர்வு செய்வதற்காக பிஜேபி தலைமையிலான கூட்டணி கட்சிகளின் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் இன்று மும்பையில் நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் பிஜேபி சார்பில் முதலமைச்சர் பதவிக்கான சட்டமன்ற கட்சித் தலைவர் தேர்வு செய்யப்படவுள்ளார். இந்த கூட்டத்தில் பிஜேபி மேலிட பார்வையாளர்களாக மத்திய அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன், குஜராத் முன்னாள் முதலமைச்சர் திரு விஜய் ரூபானி ஆகியோர் பங்கேற்கின்றனர். இதனிடையே முதலமைச்சர் திரு ஏக்நாத் ஷிண்டேவை துணை முதலமைச்சரும் பிஜேபி மூத்த தலைவருமான திரு தேவேந்திர பட்னவிஸ் நேற்று சந்தித்து ஆலோசனை நடத்தினார். மகாராஷ்டிர மாநிலத்தில் அண்மையில் நடைபெற்ற சட்டப்பேரவைத் தேர்தலில் பிஜேபி கூட்டணி 230 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சியை தக்கவைத்தது. மகளிரின் வளர்ச்சிக்கு அரசு கூடுதல் முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மகளிர் தலைமையிலான வளர்ச்சிக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி முக்கியத்துவம் அளித்து செயல்பட்டு வருவதாக கூறினார். கடந்த 10 ஆண்டுகளில் மகளிரின் பாதுகாப்பு மற்றும் பல்வேறு துறைகளில் அவர்களுக்கான முன்னேற்றம் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். மகளிர் இடஒதுக்கீடு மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். 2037 ஆண்டுக்குள் பெரும்பாலான துறைகளில் மகளிரின் பங்களிப்பை அதிகரிக்கும் நோக்கில் அரசு உறுதியுடன் செயல்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். மகளிரின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக பிரத்யேக உதவி எண் தொடங்கப்பட்டிருப்பதையும் திருமதி அன்னபூர்ணா தேவி தெரிவித்தார். நவீன கால்நடை பராமரிப்பு முறைகளை பின்பற்றுவதற்கு பல்வேறு திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாக மத்திய கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கால்நடை விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிக்கும் வகையில் மேம்பட்ட இனம்பெருக்க முறைகள், சிறந்த ஊட்டச்சத்து மற்றும் விவசாய தொழில்நுட்பங்கள் உள்ளிட்ட நவீன பராமரிப்பு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தேசிய கால்நடை நோய் கட்டுப்பாட்டு திட்டத்தின் கீழ் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு கால்நடைகளுக்கான தடுப்பூசி போடுவதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
மூன்றாம் முறை மோடி அரசின் முதல் 100 நாள் சாதனைகள். பிரதமரின் சூரிய சக்தி திட்டத்தின் கீழ் 350,000 வீடுகள் பயன். இளையோருக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சிக்கென 2,00,000 கோடி ரூபாய் மதிப்பிலான தொகுப்பு திட்டம். நடுத்தர வர்க்கத்தினர் பயன்பெறும் வகையில் தங்கம் மற்றும் வெள்ளிக்கான சுங்கவரி 6%, பிளாட்டினத்திற்கான சுங்கவரி 6.4% குறைப்பு. உற்பத்தி துறையின் வளர்ச்சிக்கு உத்வேகம், கூடுதல் வேலைவாய்ப்புகள் உருவாக்கம். வேளாண் விளைபொருட்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை அதிகரிப்பு. வானிலை மாற்றங்கள் குறித்த தகவல்களை துல்லியமாக வழங்க 2,000 கோடி ரூபாய் மதிப்பிலான இயக்கம். எந்த ஒரு பருவநிலை காலத்திலும் பயிரிடக்கூடிய 109 புதிய ரகங்கள் அறிமுகம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள்.
பிஎஸ்எல்வி C-51 ராக்கெட் மூலம் ப்ரோபா 3 செயற்கைக்கோள்கள் இன்று மாலை விண்ணில் செலுத்தப்படுகிறது. ஐரோப்பிய விண்வெளி முகமையின் இந்த செயற்கைக்கோள்கள் ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவன் ஏவுதளத்திலிருந்து மாலை 4:08 விண்ணில் செலுத்தப்பட உள்ளது. பூமியிலிருந்து மிகவும் உயரமான சுற்றுவட்ட பாதையில் இது நிலைநிறுத்தப்பட உள்ளது. நியூ ஸ்பேஸ் இந்தியா நிறுவனத்தின் மூலம் ஐரோப்பிய விண்வெளி முகமையிடமிருந்து இதற்கான ஒப்பந்தத்தை பெற்று வர்த்தக ரீதியாக இஸ்ரோ விண்வெளியில் இந்த செயற்கைக்கோள்களை செலுத்துவது குறிப்பிடத்தக்கது. குறிப்பிட்ட சுற்றுவட்ட பாதைக்கு சென்றவுடன் 2 செயற்கைக்கோள்களாக பிரிந்து சூரியனின் குரோனா மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியையும் சூரியனின் அனல் காற்று குறித்த தகவல்களையும் இந்த செயற்கைக்கோள்கள் அளிக்கும். தமிழகத்தில் உதகமண்டலம், கொடைக்கானல் உள்ளிட்ட மலைவாசஸ்தலங்களில் ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக்கை தடை செய்வது தொடர்பாக அறிக்கை தாக்கல் செய்யுமாறு தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த நீதிபதிகள் திரு சதீஷ்குமார், திரு பரத சக்கரவர்த்தி அடங்கிய சிறப்பு அமர்வு, உலக நாடுகளில் பிளாஸ்டிக் பொருட்களை குப்பைத் தொட்டியில் மக்கள் போடுவதாகவும், ஆனால் நம் நாட்டில் பொது இடங்களில் வீசி எறிவதை காண முடிவதாகவும் வருத்தம் தெரிவித்தனர். பேரிடர்களுக்கு இயற்கையை குறை கூற முடியாது என்றும், அவற்றிற்கு நாமே காரணம் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். தமிழகத்தில் புயல் மழையால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பாதிக்கப்பட்ட விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, தருமபுரி, சேலம் மாவட்டங்களில் மாநில அமைச்சர்களும் மீட்புக் குழுவினரும் ஆட்சியர்களுடன் இணைந்து நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். ஓரிரு தினங்களில் இந்த மாவட்டங்களில் இயல்பு நிலை திரும்பும் என்றும், முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களுக்கு அனைத்து உதவிகளும் வழங்கப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். புயல் மழையால் பெரிதும் பாதிக்கப்பட்ட விழுப்புரம் மாவட்டத்தில் ஓரிரு நாட்களில் இயல்பு நிலை திரும்பும் என்று மாநில வனத்துறை அமைச்சர் திரு பொன்முடி தெரிவித்துள்ளார். அம்மாவட்டத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்ட பின் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். தென்கொரியாவில் அமல்படுத்தப்பட்ட ராணுவ அவசர நிலை சட்டம் திரும்பப் பெறப்படுவதாக அந்நாட்டு அதிபர் திரு யூன் சூக் இயோல் அறிவித்துள்ளார். எதிர்க்கட்சிகள் வடகொரியாவுடன் இணைந்து அரசை முடக்க முயற்சிப்பதாக கூறி அந்நாட்டில் அவசர நிலையை அதிபர் கொண்டு வந்தார். இதையடுத்து ராணுவ தளபதிகளை பேச்சுவார்த்தைக்கு அழைத்து ஆலோசனை நடத்தியதைத் தொடர்ந்து அவசர நிலை அறிவிப்பை திரும்பப் பெறுவதாக அதிபர் தொலைக்காட்சி வாயிலாக தெரிவித்தார். சிரியாவில் அலப்போ நகரை கைப்பற்றிய கிளர்ச்சியாளர்கள் மற்றொரு முக்கிய நகரமான ஹமாவை நோக்கி முன்னேறி வருகின்றனர். சிரியாவின் முக்கிய நகரங்களை அரசுப் படையினர் கைப்பற்றுவதற்கு ரஷ்யா உதவியது. இந்த நிலையில் அலப்போ நகரில் கிளர்ச்சியாளர்கள் நேற்று முன்தினம் அதிரடி தாக்குதலை நடத்தி தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தனர். இதையடுத்து ஹமா நகரிலும் தாக்குதலை நடத்தும் வகையில் கிளர்ச்சியாளர்கள் நெருங்கி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆசிய ஜூனியர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. மஸ்கட்டில் நேற்று நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 3-1 என்ற கோல் கணக்கில் மலேசியாவை வென்றது. இறுதிப் போட்டியில் இந்தியா பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. 19 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இன்று இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸை எதிர்கொள்கிறது. ஷார்ஜாவில் இப்போட்டி காலை 10:30 தொடங்கும். இன்றைய ஆட்டத்தில் இந்தியா வெற்றி பெற்றால் அரையிறுதிக்கு முன்னேறும். சிங்கப்பூரில் நடைபெற்று வரும் உலக செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் குகேஷ், சீனாவின் டிங் லிரன் இடையேயான 7வது சுற்று ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. இதுவரை நடைபெற்ற 6 சுற்றுகளில் இருவரும் தலா 1 வெற்றி பெற்றுள்ளனர். மற்ற சுற்றுகள் டிராவில் முடிவடைந்ததால் இருவரும் தலா 3.5 புள்ளிகளுடன் சமநிலையில் உள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஒடிஷா மாநிலம் சென்றுள்ள குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். மகாராஷ்டிர மாநில புதிய முதலமைச்சரை தேர்வு செய்வதற்காக பிஜேபி கூட்டணி கட்சிகளின் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் இன்று மும்பையில் நடைபெறுகிறது. மகளிரின் வளர்ச்சிக்கு அரசு கூடுதல் முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி தெரிவித்துள்ளார். தென்கொரியாவில் அமல்படுத்தப்பட்ட ராணுவ அவசர நிலை சட்டம் திரும்பப் பெறப்படுவதாக அந்நாட்டு அதிபர் திரு யூன் சூக் இயோல் அறிவித்துள்ளார். ஆசிய ஜூனியர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.